இறைவனுடைய நல்லருளுக்கும் இறைவனுடைய திருப்திக்கும் அவனுடைய பொருத்தத்திற்கும் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய அருளானது உயிர் மூச்சாக நம்முடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இறைவனுடைய செய்திகள் அழகானவையாகவும் இன்னும் எச்சரிக்கையாகவும் நம் வாழ்க்கை முழுமைக்கும் பொருந்தக்கூடியதாக இறைவன் நமக்காக உயிர் மூச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றான். இன்று ஒவ்வொரு மூச்சை கொண்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது ஒவ்வொரு மூச்சும் உயிர் மூச்சாக இருக்கிறது. மூச்சு தடைப்பட்டுவிட்டால் நான் இறந்து விடுவேன். இது பொதுவான ஒரு மனிதனுடைய எண்ணம், பொதுவான மனிதர்களுடைய அறிவு, பொது அறிவு. மூச்சு நின்றுவிட்டால் இறந்து போவோம். மூச்சு எங்கிருந்து கிடைக்கிறது? காற்றிலிருந்து மூச்சு கிடைக்கிறது. அந்த காற்று ஏன் நெஞ்சத்தில் இறங்குவதில்லை? தெரியாது. இவ்வளவு பெரிய காற்று மண்டலம் இருக்கிறது, ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு மட்டும் ஏன் அந்த காற்று தடைப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தனை என்ற ஒன்று இறைவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அமைத்திருக்கின்றான். அது உங்களுக்கு சரி தவறு இவற்றை தெளிவாக பிரித்து காட்டுகின்றது. எது உண்மை எது பொய் என்பதையும் விளக்கி காட்டுகின்றது. உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையே நாம் எதனை தேர்வு செய்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையாக அமையப்போகிறது. இந்த நிமிடம் என்னுடைய உயிர் மூச்சில் என்ன இருக்கிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும். இந்த நிமிடம் என்னுடைய உயிர் மூச்சில் சுகமான பாதையில் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அமைய வேண்டும். கஷ்டமான பாதையில், அயற்சிக்குரிய பாதையில், சோர்வு தீண்டக்கூடிய பாதையில் என்னுடைய வாழ்க்கை அமையக்கூடாது. இது என்னுடைய உயிர் மூச்சில் நான் அறியக்கூடியது. நீங்கள் அதனையே தான் கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருடைய மனதிலும், மனிதர்களாக பிறந்திருக்கிற ஒவ்வொருடைய மனதிலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் நிகழக்கூடாது, என்னுடைய பாதையில் வாழ்க்கை பாதையில் எந்த சோர்வும் தீண்டக்கூடாது, என்னுடைய மனதில் எதை பற்றிய அச்சமும் கூடாது, கவலைகள் என்னுடைய உள்ளத்தில் நிரம்பக்கூடாது. ஆனால் இவ்வளவையும் நாம் வைத்திருக்கின்றோம் நம்முடைய நெஞ்சத்தில். இது நமக்கு ஆகமானதா? உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும், நிச்சயமாக எனக்கு இது ஏற்புடையதல்ல, என்னுடைய நெஞ்சத்திற்கு ஆகமானதல்ல, நான் இவற்றை விட்டும் பாதுகாக்கப்பட்டவனாக இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் சுகம் என்ற ஒரு உணர்வை தவிர நாளைய வாழ்க்கையை பற்றியதாகவும் சுகம் வேண்டும், மனம் அலைக்கழிப்புக்குள்ளாகக் கூடாது. இவை அனைத்தும் என்னுடைய இன்றைய செய்தியாக இருக்கின்றன. இது ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு மூச்சிலும் அந்த நற்செய்திகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நாளைய வாழ்க்கையை பற்றி, அதாவது இனி வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி, இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை எத்தகையது என்பது மன்னிக்கப்பட்டதாயிற்று. நாமும் இதுவரையில் உயிர் மூச்சுக்களை கொண்டிருந்தோம், ஒவ்வொரு செய்தியையும் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், அல்லது ஒவ்வொரு செய்திக்கும் விரோதமாக, அந்த உயிரோட்டம் உள்ள அந்த செய்திக்கு விரோதமாக தவறான எண்ணத்தை மேற்கொண்டிருந்தோம். பெருமையின் காரணமாக, வீண் பெருமையின் காரணமாக. எந்த நேரமும் கவலை தீண்டாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று இருக்கும் பொழுது, எனக்கு இயலாத ஒன்று, என்னால் எனக்கு நன்மையாக ஆற்றிக்கொள்ள இயலாத ஒன்று எனக்கு அமையப்போவதில்லை, என்னால் ஆகக்கூடிய ஒன்று அது இயலாமல் ஆகிடக்கூடாது, எனக்கு தேவையான ஒன்று எனக்கு இல்லாமல் ஆகிடக்கூடாது, எனக்கு அவசியமான ஒன்று அங்கே நிறைவேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். இதில் எந்த ஒன்றும் எனக்கு இல்லை என்றால் என் மனம் கவலைக்குள்ளாகிறது. நான் இன்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன். இதற்கு முன்பாகவே செய்தி வந்திருக்கிறது, பல காலங்களுக்கு முன்பாகவே, நீங்கள் நோய்வாய்ப்படக்கூடாது. நீங்கள் நோயாளிகளை பார்க்கின்றீர்கள், பெரும் கஷ்டத்தில் இருப்பவர்களை பார்க்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுக்கான செய்தி, இவ்விதமான கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது, நாம் அவருக்குத்தான் வந்திருக்கிறது, நமக்கு வராது என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றோம். இதில் ஏதாவது நீங்கள் நியாயத்தை பார்க்கின்றீர்களா? யாரொருவருக்கும் கஷ்டங்கள் தொடாது என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? தத்துவமும் பேசுவோம், நிச்சயமாக துன்பங்கள் வரும், இன்பங்களும் மாறி மாறி வரும். கஷ்டங்களும் சுகங்களும் மாறி மாறி வரும். கஷ்ட நஷ்டங்கள் லாபங்கள் மாறி மாறி வரும். எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட பிறகு, இதுதான் சத்தியம் என்று அறிந்த பிறகு, தத்துவங்களையும் கொண்டிருக்கும் நிலையில் நான் எண்ணுகின்றேன், அவருக்கு நோய் இருக்கிறது, எனக்கு நோய் இல்லை இப்பொழுது, என்றுமே இந்த நோய் எனக்கு வராது என்று. நிச்சயமாக ஒருவருடைய நோய் இன்னொருவருக்கு இல்லை, ஆனால் துன்பம் வேறு விதமாக உண்டு. எந்த சூழ்நிலையிலும் மனதில் ஒரு கவலை இல்லாமல் யாரும் விடப்பட்டவர்களாக இல்லை. அந்த கவலையானது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை செய்தி, அதுவும் நற்செய்தி. அந்த எச்சரிக்கை நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு, அதாவது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பரிதவிப்பு அந்த எண்ணத்தில் இருக்கிறது. அதனை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் ஓரளவுக்கு சுகமாக மனதளவிலும் உடலளவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நாளைக்கு உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்ற அச்சம் உங்களுடைய உயிரோட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மூச்சிலும். நாம் அறிகின்றோம், ஒரு சிறு கவலையும் இருக்கின்றது, பணத்தை சம்பாதிப்பதை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பணத்தை சம்பாதித்துக் கொண்டால் உங்களுக்கு வறுமை நீங்கிவிடும் என்று எண்ணுகின்றீர்கள். பணம் வைத்துக் கொண்டு உணவுக்கு பத்தியமிட்டுக் கொண்டு எந்த உணவையும் தொட முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உணவை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது, இது எனக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்திவிடும், இது எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்திவிடும், இது எனக்கு அலர்ஜி, இன்னும் எத்தனை எத்தனையோ. ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் உங்களுக்கு பத்தியமிடப்பட்டிருக்கின்றது. உணவுப் பொருள் ஏகப்பட்டதாக இருக்கும் பொழுது இந்த பத்தியம் உங்களுடைய கல்வி அறிவு. இறைவன் உங்களுக்காக உருவாக்கியது உணவு, நீங்கள் உங்களுக்காக நல்வாழ்க்கைக்காக அமைத்துக் கொண்டது மருந்துகள். இறைவன் உங்களுக்காக நான் இருக்கின்றேன், உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் செய்திகளை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் இதற்கு விரோதமான மருத்துவ செய்திகளை படிப்பதும், கூகுளில் பார்க்கறதும், இன்டர்நெட்டில் பார்க்கறதும் இந்த வியாதிக்கு சுகம் இல்லை என்பதை நான் இவ்வளவும் படித்து அறிந்து கொண்டேன். இறைவனுடைய ஒரு செய்திக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய முயற்சியை மேற்கொள்கின்றேன், அது நடக்காது இல்லை என்பதற்காக, இல்லை என்பதை எனக்கு விரோதமாக நான் ஆக்கிக்கொண்டு பிறகு என் அறிவின் பெருமையை கொண்டு நான் நடக்கப் போகின்றேன். நான் கற்றவன் படித்தவன், எனக்கு நெட்டெல்லாம் பார்க்க தெரியும், கூகுள்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டால் ஆகுள் பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது, அவ்வளவு நாலேஜ் அதில் தான் இருக்குது, உலகமே என் கையில் இருக்குது. உங்கள் மனசு உங்கள் கையில் இல்லைன்னு தெரியும். ஒவ்வொரு விஷயமும் நாம் படிப்பதும் நாம் கேட்பதும் கேள்விப்படுவதும் இறைவனுடைய ஒரு வார்த்தைக்கு விரோதமானது என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் என் இறைவனுடைய சக்தியை கொண்டு நான் வாழ வேண்டும், இறைவனுடைய ஒரு செய்தியை கொண்டு நான் வாழ வேண்டும், அவ்வளவும் நற்செய்திகள் என்பதை நான் அறிய வேண்டும். எந்த ஒன்றாவது நீங்கள் நாளைய விஷயமாக கற்று வைத்திருப்பதை உங்களுடைய அறிவாக கொண்டிருப்பதை கொண்டு உபயோகித்து வாழ முடியுமா? அப்படி உபயோகித்து வாழ முடியுமென்றால் இன்று கவலை நீக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய கவலை நீக்கப்பட்டதாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய கவலை மேலும் மேலும் தொடரக்கூடியதாகவும், அந்த கவலையில் பல விஷயங்களை நான் இன்று நிகழ்ச்சிகளாக என்னை சுற்றிலும் உள்ளும் புறமும் நிகழ்வதைக் கொண்டு எனக்கு பாதக சூழ்நிலையாக உள்ளத்திலும் புறத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் உடலிலும் வேதனைகளைக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதில் உங்களுக்கான நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதில் நன்மைகள் எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த நன்மைகளில் ஒன்று கூட உங்களுக்கு நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதையும் அறிய வேண்டும். எதனை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நாளை நிகழ்ச்சிகளாக நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ உங்களுக்கு நிகழ்த்துக் கொள்ள முடியும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கவலை என்ற ஒன்று இருக்கின்றது, வறுமை வந்துவிடும் என்ற பயம் இருக்கின்றது, நோய்வாய்ப்படுவோம் என்ற பயம் இருக்கின்றது, கை கால்கள் விழுந்துவிடக்கூடாது என்ற பயம் இருக்கின்றது, யாருடைய துணையையும் கொண்டு நான் வயசான காலத்தில் வாடக்கூடாது என்ற பயம் இருக்கின்றது. அவ்வளவும் நற்செய்திகள். இன்று எதனை நான் பயப்படுகின்றேனோ சத்தியத்தை கொண்டு அந்த பயமானது பயபக்தியாக என்னிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பயபக்தி அவசியம் இறைவனிடத்தில் என்பது அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதனை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரத்தில் என்ன நிகழும் என்று தெரியாது. இந்த நேரத்தில் இங்கு பூகம்பம் நிகழுமா என்பது தெரியாது. திடுகூறாகவே அது நம்மை வந்து அடைகிறது. இந்த பூமி நம்மை தாங்க முடியவில்லை, அல்லது இந்த பூமி நம்மை விழுங்கிவிடக்கூட அது காத்திருக்கின்றது. எப்பொழுது வானங்கள் திறக்கப்பட்டு வெள்ளங்களாக வெள்ளக்காடாக இந்த பூமி ஆகும் என்பது தெரியாது. வெளிச்சோடி கிடக்கிற வானம் என்று எண்ணுகின்றோம், இது கத்திரி வெயில் என்று கூறுகின்றோம். ஒரு நொடிப்பொழுதில் அவ்வளவு மாறி வெள்ளக்காடாக ஆக்குவதற்கு அந்த இறைவனுக்கு முடியாதா என்று உங்களை கேடுங்கள். பல சமயங்களில் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது எதிர்பாராத விதமாக. அவ்வளவு நிகழ்ச்சிகளும் பேரழிவுகளாகவோ அல்லது பெரும் துயரங்களாகவோ மாறிவிடுகின்றது. ஒரு நொடிப்பொழுதில் நான் எவ்வளவு சம்பாதித்து வைத்திருந்தாலும் சரி, ஒரு நொடிப்பொழுதில் அது இல்லை என்று ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகின்றன. நம்மை அறியாமல் திடுக்குறாக அடைகின்றது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. உங்களுடைய அறிவு கூறும், மழை பெய்துவிட்டால் காலரா வரும், மலேரியா வரும், டைஃபாய்டு வரும். உங்களுடைய மருத்துவரி, வெள்ளக்காடாக சென்னை ஆக்கப்பட்டது, அன்றிலிருந்து இன்று வரை தொற்று நோய் கிடையாது. உங்களுடைய அறிவுக்கு ஒரு சவால், காலரா கிடையாது, டைஃபாய்டு கிடையாது, மலேரியா கிடையாது, டெங்கு காய்ச்சல் கிடையாது, சிக்கன்குனியா கிடையாது, ஒரு கொசு கூட கிடையாது. இப்பொழுது கொசுக்கள் மலேரியாவை உற்பத்தி செய்கின்றன. கொசுக்கள் சிக்கன்குனியா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர், மடத்தனமான பேர். அந்த பெயர் வச்சுட்டு அதை சுகமாக்க முடியாது என்பது என்னுடைய அறிவு. சுகமாக வேண்டும் என்பது இறைவனுடைய நல்வார்த்தை, நற்செய்தி. சுகமாக்க முடியாது என்பது என்னுடைய அறிவு. வீண் பெருமையின் காரணமாக கெட்டதை நம்புகின்றேன், நன்மையை விட்டு விலகிவிட்டேன். சுகமாகும் என்று அந்த நன்மையை விட்டு விலகிவிட்டேன், தீமைகளை நான் நம்ப ஆரம்பித்தேன். இதற்கு காரணம், மற்ற மனிதர்களிடம் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது கெட்டதை நம்புவதன் காரணமாக. படிப்பு அறிவு, விளக்கமாற்று படிப்பறிவை நம்புவதன் காரணமாக சிக்கன்குனியா வரும், தொற்று நோய் வரும், காலரா நோய் வரும், டைஃபாய்டு வரும், மலேரியா வரும். அப்படித்தானே ஒரு மழை வந்துட்டார் இன்னைக்கு வரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொசுக்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள், ஒரு கொசு கிடையாது, அதற்கு நன்றியோடு இருப்பீர்களா? இப்பொழுது நீங்கள் அவற்றினீர்கள் அவ்வளவு கொசுவையும். உங்களுடைய பிரார்த்தனைகள், எனக்கு துன்பங்கள் வேண்டாம் என்று அந்த பிரார்த்தனைகள் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களின் உள்ளத்தில் அறியாமலேயே உங்களுக்கு அந்த தேவை ஏற்பட்டுவிட்டது. நாளைய விஷயமாக இறைவன் உங்களுக்கு அறிவித்திருந்த அந்த சுகமான ஒரு செய்தியானது நேற்று ஏற்றுக்கொண்டது, இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. கொசுக்கள் நீக்கப்பட்டுவிட்டன. இதற்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னமும் உங்களுடைய அறிவை நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களே, இந்த பாவத்திற்கு நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டும். யார் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய நற்செய்தியை ஏற்கக்கூடியதும் கேட்கக்கூடியதுமான காதுகளும் இருதயங்களும் அங்கு உண்டாகும். யார் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களோ, இதுவரையில் நான் ஆலவற்றை நம்பியிருந்தேன், குட் நைட்டை நம்பியிருந்தேன், கொசுவர்த்தி சுருளை நம்பியிருந்தேன், நோய்கள் இதன் காரணமாக வருகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், அவ்வளவும் நடிப்படுதில் 3 மாதங்களாக 4 மாதங்களாக நீக்கப்பட்டு விட்டன. நம் இறைவன் இந்த சமுதாயத்தை மன்னித்திருக்கின்றான். ஒவ்வொரு ஊரிலும் தமிழ்நாடு முழுவதும் நற்செய்திகள் பேசப்படுவதன் காரணமாகவும், அவர்களது ஏற்றுக்கொண்டிருப்பதன் காரணமாகவும் தீமைகள் நீக்கப்பட்டு வருகின்றன, சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு வருகின்றன என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு கோருவென்றவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் கவலைப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்திற்குரிய கவலை, நாளைக்கு வறுமை வந்துவிடுமோ என்ற பயம், நாளைக்கு என்ன செய்வது என்ற பயம், இன்று நிறைய சம்பாதித்து வைத்திருக்கின்றேன், 7 ஜென்மங்களுக்கும் அது போதும் என்ற அளவுக்கு இருந்தாலும் ஒரு பயத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். இது நற்செய்தி இல்லையா? இந்த பயபக்தியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள், உங்களுடைய அறிவை நம்பாதீர்கள், உங்களுடைய கல்வி அறிவை நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு உத்தரவாதமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாப்பவனாக இருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய செய்திகள் இறைவனிடமிருந்து பெரும் ஆசீர்வாதங்களாக இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கவலை கொண்டிருக்கின்றோமே, இந்த கவலைக்கு நேர் மாற்றமான அழகான உயர்வான ஒரு செய்தி, கவலை வேண்டாம் என்ற செய்தி இருக்கிறதா இல்லையா? எல்லோரும் இறைவனை நம்புகின்றோம் என்று கூறுகின்றீர்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிடுங்க, ஒரு செகண்ட்ல ஆமான்னு சொல்லிடுங்க. எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டால் உழவு இருக்குதுன்னு காட்டுறீங்க, நிறைய இருக்குது. சின்ன பிள்ளை சாக்லேட் எவ்வளவுன்னு கேட்டால் உலகம் காட்டுற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள் நம்பிக்கை நுழையவே இல்லை என்பதை இறைவன் ஆதாரமாக கொண்டிருக்கின்றான். உங்களுக்காக உங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை பாருங்கள். இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது, கவலை வேண்டாம் என்பது. ஒரு துக்கமான சூழ்நிலை எனக்காக காத்திருக்கின்றது, அந்த துக்கமான சூழ்நிலை வேண்டாம் என்று இப்பொழுது இருக்கின்றது, இது யாரால் முடியும் என்று நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். கேள்விகள் உள்ளுக்குள் கேட்கும் பொழுது வரக்கூடிய பதில் சிந்தனையின் விளைவாக ஞானங்களாக பிறக்கின்றன. ஊர் மக்களிடம் கேட்டால் குழப்பங்களாக மாறிவிடும். எந்த ஒரு எண்ணத்திற்கும் சரி, எண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை எண்ணமாக பாவியுங்கள். அந்த எண்ணத்திற்கு விரோதமான எண்ணங்கள் வேண்டாம். எண்ணம் என்பது மறைவானது, எண்ணம் என்பது சொந்தமான அந்தரங்கமானது. அவ்வளவு அழகாக ரகசியமாக உங்களுடைய இறைவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு உள் மூச்சிலும் உயிர் மூச்சாக இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய இறை தியானங்களில் நீங்கள் நுழைவது எப்படி என்றால், ஒவ்வொரு மூச்சிலும் அழகான செய்திகள். அந்த அழகான செய்திகளை அதே நேரம் நான் துக்கமான செய்தியாக மாற்றிவிட்டேன் என்னுடைய உள்ளத்தில். நாளைய வாழ்க்கை முழுமையிலும் நீங்கள் எந்த விதமான துன்பத்திற்கும் ஆளாகக் கூடாது என்பதை இப்பொழுது விரும்புங்கள், விரும்பிவிடுங்கள். அதுதான் ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் உங்களுக்காக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இறைவன் உங்களிடம் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறியுங்கள். என்ன நல்ல வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்பதை கவனியுங்கள். அதற்கு மாறாக நீங்கள் உருவாக்கி கொண்ட கெட்ட வார்த்தைகளில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சைத்தானை நம்புபவர்களா, இறைவனை நம்புபவர்களா? நேர் விரோதமானது, நன்மைக்கு நேர் விரோதமானது, இறைவனுடைய வாக்குகளுக்கு விரோதமானது கெட்ட சைத்தான்களுடைய வாக்குகள். சுகமான வாழ்க்கையை தவிர உங்களுக்கு வேண்டாம் என்று கூறக்கூடியவன் இறைவன். அவனை தவிர இதை நிறைவேற்றுபவன் இல்லை. அந்த ஒருவனை நீங்கள் மனதார உள்ளார்த்தமாக, மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்கமான சுகமான செய்தியாக, ஒரு பெரும் ஆசீர்வாதமாக நீங்கள் உணரும் பொழுது அது இல்லை என்று கூறுவதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும், எவ்வளவு சாதாரண சொல்லுவோம், எவ்வளவு திமிரும் கொடுக்கும் வேணும்? நாளைக்குள்ள விஷயத்தை நல்லதாக நினைக்கக்கூடாதா, கெட்டதாக நினைக்கணும்? உங்கள் அறிவின் பெருமை அவ்விதமாக உங்களை நடக்க சொல்கின்றது. இறைவனுடைய வாக்கு 17:37 நீங்கள் பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம். உங்களுக்கு வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்கள் தலைக்கு மேலிருந்தும் உங்கள் பாதங்களுக்கு கீழிருந்தும் பெரும் பொக்கிஷங்கள் உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கின்றன. பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம். ஒரு புல் பூண்டை முளைக்கச் செய்வதற்கு அந்த பூமியை உங்களால் வெடிக்க செய்விட முடியாது. நீங்கள் பெருமையாக கால்களை தட்டி நடப்பதன் காரணமாக பூமி வறண்டு போய் பூமி இறந்துவிட்டால் வானத்திலிருந்து ஒரு சொட்டு நீரை உங்களால் கொண்டு வர முடியாது. பெருமை கொண்டு நடப்பவர்களுக்கு உதாரணம், நீங்கள் பூமியில் மனிதர்கள் முன்பாக பெருமையாக நடக்க வேண்டாம். உங்கள் கால்களால் பூமியை தட்டி பிளந்துவிட முடியாது, வானத்தின் உச்சிக்கு உயர்ந்துவிட முடியாது. என்னால் முடியும், வானமே எல்லை, அதனையும் தாண்டி விடுவேன் என்று வீணான பேச்சுக்களை நீங்கள் பேசுவதன் காரணமாக, நான் படித்துவிட்டேன் என்பதன் காரணமாக, வானங்களையும் பூமியையும் ஆராய்ச்சி செய்துவிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருக்கும் பொழுது வானங்களையும் பூமியையும் படைத்து காட்டுங்கள். இரவை பகலாக்கிவிட்டேன் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இரவை பகலாக்கிவிட்டேன் என்று கூறக்கூடிய நீங்கள் பகலை இரவாக்குங்களேன், முடியுமா? எந்த அளவுக்கு அற்பமான ஒரு அறிவை கொண்டு எந்த அளவுக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பெருமை கொண்டவர்களாக. என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த வெளிச்சத்தை கொண்டு உங்களால் ஒரு தாவரத்தை, ஒரு மரத்தை, ஒரு பூச்செடியை வளர்த்த முடியுமா? இந்த வெளிச்சத்தை கொண்டு, பகலை கொண்டு? இதில் குளிர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த பகலில் உயிரோட்டத்தை பார்க்க முடியுமா? ஆனால் குறிக்கொண்டிருக்கின்றோம். அறிவின் திறன் காரணமாக இரவை பகலாக்கிவிட்டோம். ஆனால் பகலை இரவாக்க முடியாது என்பது தெரியும். இரவை பகலாக்கிவிட்டோம் என்று கூறுகின்றார்கள். இரவில் நட்சத்திரங்கள் தெரிகின்றன, பகலை இரவாக்குங்கள், நான் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரும் கோமாளிகள் நாம் படிப்பறிவை நம்பி வீணான பெருமை பேசுவதன் காரணமாக இவை அனைத்தின் தீமையும் உங்களுடைய இறைவிடம் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. அத்தியாயம் 17:38 வசனம். இவை அனைத்தின் தீமையும் உங்கள் இறைவிடம் வெறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. இறைவனுடைய வெறுப்புக்கு நாம் அழகிக் கொண்டிருக்கின்றோம். பெருமையின் காரணமாக படித்துவிட்டேன் என்ற அந்த பெருமையின் காரணமாக நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம். எல்லோரும் கிராஜுவேட்ஸ், எல்லோரும் இன்ஜினியர், எல்லோரும் லாயர்ஸ், எல்லோரும் டாக்டர்ஸ், படித்துவிட்டோம். ஒரு உயிரை உங்களால் படைக்க முடியுமா? ஒரு உயிர் அணுவை உங்களால் படைக்க முடியுமா? இறைவன் படைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது. இறைவன் உங்களை எந்த நிலையிலிருந்து படைத்தான் என்றால், ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நான் உங்களை படைத்தேன். ஒவ்வொரு உயிரினத்தையும் சக்தி சூழல்களை கொண்டு, ஒவ்வொன்றும் தனித்தனியான சக்தி சூழல், உயிரோட்டம். உங்களால் எதனை செய்ய முடியும்? வானங்களிலும் பூமியிலும் இவற்றின் படைப்பில் உங்களுக்கு ஏதேனும் கூட்டு இருக்கின்றதா இறைவனுடன்? எப்படி மழை பெய்யாது இது கத்திரிவை என்று கூறுகின்றீர்கள். நொடிப்படுதில் மாறிவிடும். அவ்வளவு விரும்புங்கள், அது வராதே. வந்தால் அது கோடமழை அப்போதான் வரும், நின்று போயிடும். கெட்டது பேச முடியுமே தவிர வருங்கிற வார்த்தை வராது, மழை வேணுங்கிற வார்த்தை வராது. இதில் வானிலை அறிக்கை வேறு, மழை நின்று போயிடும். அதுதான் ஒரு அறிக்கை, எப்போ வரும்னு தெரியாது. மழை நின்று போயிடும், வந்தவன் நின்று போயிடும். இத்தனை நாள் பெய்யும், 2 நாள், 24 மணி நேரம் பெய்யும், 48 மணி நேரம் பெய்யும், அப்போ நின்று போயிடும். நாள் கணக்க, வாரங்கள் கணக்க, மாதம் முழுமையும் மழை பெய்த காலங்கள்லாம் இருக்கு. கத்திரி வெயில் ஆரம்பிச்சு போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த போதிலும் மழை திறந்த வெள்ளம் போன்று மழை படிந்து கொண்டிருந்தது. விரும்புங்கள், உங்களுடைய உள்ளத்தில் நற்செய்திகளாக உயிர் மூச்சில், ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் நற்செய்தி மட்டும்தான் இருக்கின்றது. எவனோ ஒருத்தன் தாடியும் தொப்பியும் தலகப்பையும் பேசுறா, அவங்ககிட்ட நல்ல வார்த்தை வந்தா ஆகா பெரிய அருள் வாக்குன்னு சொல்றீங்களே, அது வேண்டும் என்ற அந்த ஒரு தேவை ஏற்கனவே உள்ளத்தில் அமைத்தது தானே அவர் கூறுகின்ற ஆசீர்வாதம் என்ற பெயரில். பெரும் ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டது என்று கூறுகின்ற அதற்கு முன்பாக நீங்கள் விரும்பியது யார் அமைத்தது? உள்ளுக்குள் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்கு இருக்கின்றன. இறைவன் யார் என்று தெரியாததன் காரணமாக, கல்லையும் மண்ணையும் நம்பியதன் காரணமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் இறையாற்றை தவறவிட்டுவிட்டோம். இன்று வாருங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் பேசிக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். எந்த நடிப்படையிலும் அந்த கவனம் மாறிவிடக்கூடாது. எவ்வளவு எவ்வளவு முறை இந்த நிமிஷத்திலும் கூட கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, கவலைக்கு நேர் அழகான மாற்றமான உயர்வான ஒன்று இறைவனிடம் இருக்கின்றது. பாதுகாப்பு பெற்றவர்களாக இருங்கள், அபயம் பெற்றவர்களாக இருங்கள். என்னை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறியதன் காரணமாக உங்களை நீங்கள் சோதித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறு மாற்றத்தை உங்களுடைய இல்லத்தில் கொண்டு வந்தேன். கவலைக்குரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் என்று அந்த ஒன்றை நான் அனுமதித்தேன். இப்பொழுது என் அனுமதியை கொண்டு அது மாறுகிறதா என்பதை பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் கவலை என்ற ஒன்று வந்த பிறகு அதனை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதற்காக வேண்டி என் இறைவனிடமிருந்துள்ள ஒரு வாக்காக கவலை வேண்டாம், அபயம் பெறுங்கள். இது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. சோதனைக்காக நீங்கள் உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் நம்பிக்கை இல்லை, உங்களுடைய இருதயத்தில் இறை நம்பிக்கை நுழையவே இல்லை. வெறும் வார்த்தைகளால் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள், ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். பயபக்தியாளர்கள் போலும் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களை சோதிக்க விரும்புகின்றான். நீங்கள் உங்களை சோதித்துக் கொள்ள விரும்புகின்றான். கவலைகள் இருக்கின்றன, இறைவனை நம்பினால் கவலை இருக்குமா அல்லது மனதின் ஆறுதலும் சுகமும் இருக்குமா? இறைவனை நம்பிக்கை கொள்ளும் பொழுது கவலை இருக்குமா, மனதில் ஆறுதலும் சுகமும் இருக்குமா? கவலை நீங்க இருக்குமா? யாரால் நீக்க முடியும்? இறைவனால் நீக்க முடியும் என்பது உண்மையானால் எப்படி கவலை இருக்கலாம்? ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுடைய கவலைகளில் ஆகும் பொழுது என் இறைவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்க, உங்களுடைய இறைவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும். எந்த ஒன்றை பற்றியும் தெளிவில்லாத நிலையில் நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டாம். எதை பற்றி தெளிவிருக்கின்றதோ அதனை பின்பற்றுங்கள். இது சத்தியமான வார்த்தை, நியாயமான வார்த்தை தானே? அத்தியாயம் 17 வசனம் 36, எதை பற்றிய தெளிவு இருக்கின்றதோ அந்த தெளிவை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். எதில் சத்தியம் இருக்கின்றதோ சத்தியத்தை பின்பற்றுங்கள். எது நியாயமோ நியாயத்தை பின்பற்றுங்கள். இவற்றில் நியாயமும் சத்தியமும் உண்மையும் எதை பற்றி நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்களோ அதனை பின்பற்றுங்கள். எனவே உங்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடிய அவ்வளவு சத்தியத்தை கொண்டும் அப்படுக்கில்லாத சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறவில்லை. உங்களுக்கு எதில் தெளிவாக இருக்கின்றதோ அந்த தெளிவின் மீது நீங்கள் அக்கறை கொண்டவர்களாக, உங்களுடைய இறைவனிடத்தில் பாவனுக்கு தெரியவர்களாக உதவி வேண்டும் என்று கேளுங்கள். உங்களுடைய மனதில் வாய் திறந்து கேட்க வேண்டாம், எண்ணத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது என்னமாகத்தான் இருக்கிறது எனக்கு நாளை வாழ்க்கை பற்றிய கவலை, இன்ன விதமாக என்று இல்லை. உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படலாம், உங்களுக்கு வறுமை ஏற்படலாம், குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படலாம், சமுதாயத்திலிருந்து சில பிரச்சனைகள் நீங்களாக சம்பாதித்துக் கொண்டிருந்திருக்கலாம். உங்களுடைய பொய்களுக்கு வினையாக நீங்கள் உங்களுடைய சாட்சியங்களில் மாறுபட்டதன் காரணமாக அதிலிருந்து கூட சிகரங்கள் உருவாகியிருக்கலாம். இன்னும் நீங்கள் அனுமானிக்க முடியாத பல திசைகளிலிருந்தும் உங்களுக்கு தீமைகள் ஏற்பட்டிருக்கலாம், கஷ்டங்கள் வேதனைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஏற்படவும் கூடும். இன்னும் நீங்கள் அறியாத விதத்தில் பிடிக்கப்படுவீர்கள். இன்ன விதத்தில் என்று தெரியாது, இது தெளிவானது. நிச்சயமாக எனக்குள் மனதில் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, நாளைய வாழ்க்கையில் எனக்கு எப்படி நடக்குமோ என்று தெரியாது என்ற பலருக்கும் அவ்வளவு பேருக்கும் அந்த இயக்கம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நோய்கள் அதிகமாகும், இப்பொழுது இருக்கக்கூடிய வறுமை அதிகமாகும். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எனக்கு நீங்கும் என்று எனக்கு தெரியவில்லை, எந்த காலத்தில் நீங்கும் என்று தெரியவில்லை. நீங்க வேண்டும் என்ற அந்த ஒரு வாக்கு உங்களை உள்ளத்தில் விதைக்கப்பட்ட பிறகு இவ்வளவும் பேசுகின்றீர்கள். அழகான வாக்கு, சுகமான வாக்கு, நீங்க வேண்டும். எந்த துன்பமும் இருக்கக்கூடியதும் நீங்க வேண்டும், இல்லாததும் மறைய வேண்டும். உங்கள் இறைவனுக்கு முடியும், உங்களால் முடியாது. முதலில் அது என்ன ஏது என்று தீர்மானிக்க முடியாது. எந்த திசையிலிருந்து நமக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது, வந்து சேர வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்கின்றது, சேர்ந்து விட்டது எவ்வளவு, இன்னும் இதிலிருந்து அதிகமாகக்கூடியதும், இந்த விளைச்சல்களில் நான் இன்னும் பல மடங்கு வேதனைகளுக்குள்ளாகக்கூடியதும் எவ்வளவு இருக்கின்றன என்று எனக்கு தெரியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்கின்றது. இவ்வளவையும் நான் நீக்கிக் கொள்ள முடியும், கவலையை நீங்கிவிடும், பணம் சம்பாதித்து விட்டார் என்று. கடைசியில் என்னுடைய கஷ்டங்களில் நான் அதனை சந்திக்கும் பொழுது, அந்த கஷ்டங்களில் நான் சிக்கிக்கொள்ளும் பொழுது, எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்றேன், எனக்கு என் உயிர் கிடைத்தால் போதும் என்று கூறுகிறீர்கள். உயிரை காப்பாற்றுங்கள், என்ன வேண்டுமானாலும் தருகின்றேன், என இருக்கக்கூடிய அவ்வளவையும் தந்து விடுகின்றேன், உயிரை காப்பாற்றுங்கள் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்கும். அது மட்டும்தான் தங்கியிருக்கும் இறுதியில். அப்படி என்றால் உயிரை சம்பாதிக்க வேண்டுமா, பணத்தை சம்பாதிக்க வேண்டுமா? பணத்தை கொண்டு உயிரை சம்பாதிக்க முடியாது. சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உள்ளுக்குள் எதிர்வாதம் தோன்றிருக்கும், பணம் இல்லாமல் எப்படி, பணம் இல்லாமல் எப்படி என்று அந்த கெட்ட வார்த்தைகள் உள்ளுக்குள் தோங்கிக் கொண்டிருக்கும். பணம் என்னை வந்து அடைவது என்னுடைய ஆற்றலின் காரணமாக, நான் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியின் காரணமாக பணம் வருகிறதா, அல்லது வேறு எந்த வகையிலும் பணம் வருகிறதா? ஒரு நோயாளி வந்தால் நான் அவருக்கு சுகம் கொடுக்கின்றேன், அதன் காரணமாக அது எனக்கு சன்மானம். ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸில் வந்து வக்கீல் வாதாடுறாருன்னு சொன்னால் அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் நான் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், தவறான ஒரு மனிதன் எனக்கு துன்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான், இன்னும் என்னுடைய பொருள்கள் சூறையிடப்பட்டு விட்டன. இவையெல்லாம் நீதிமன்றங்கள் வரும் பொழுது யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளியை தண்டிப்பதற்காகவும், யார் நிரபராதியோ அவர்களுக்கு உரியதை திரும்ப கொடுப்பதற்காகவும், நீதியை நிலைப்படுத்துவதற்காகவும் இது ஒரு சமுதாய சேவையாக இருக்கிறது. அதனை நான் உரியோருக்கு செய்ததன் காரணமாக ஒரு சன்மானம் எனக்கு கிடைக்கிறது. பொய் கேஸ் வாதாடலாமா? கொலகாரனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் வாதாடலாமா? நீதிமன்றத்தில் கொலைகாரர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் வாதாடலாமா? தெளிவாக தெரிந்த பின்னர் வாதாடக்கூடாது. இருந்தாலும் வாதாடுகின்றோம், அதை தொழில் தர்மம் என்றும் ஆக்கிக் கொண்டோம். தர்மம் என்பது நீதிக்காக நிலைத்திருப்பது, சத்தியத்திற்காக நிலைத்திருப்பது. ஒவ்வொரு வக்கீலுக்கும் தெரியும் நாம் தவறு செய்கின்றோம், தவறான மனிதனுக்கு நாம் துணை போகின்றோம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர்கள் பணம் என்ற ஒன்றுக்காக அதனை செய்கின்றார்கள். அதிலிருந்து குற்றவாளிகளிடமிருந்தும் பணம் பெற்றுக் கொள்கின்றார்கள். இதனையும் சம்பாத்தியம் என்று கொள்கின்றோம். இதனை நான் தொழில் தர்மம் என்று கொள்கின்றேன். தர்மத்திற்கும் ஒரு கெட்ட வார்த்தை, கெட்ட விளக்கம் கொடுக்கப்படுகின்றது, செயல்பூர்வமாகவே. இவ்விதமாக ஒவ்வொன்றையும் பணம் என்ற ஒன்றுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதை தர்மமாக ஆக்கிக் கொள்ளலாம். ஆனால் பணம் உங்களை உயிரை காப்பாற்றாது. இறுதியில் மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தந்துவிடுகின்றேன் என்று கூறுவோம், அந்த நேரத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படவும் மாட்டாது. பதிலீடாக எதுவும் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது என்பதை இன்று நாம் தெளிவாக அறிய வேண்டும். பணத்தை சம்பாதிப்பதற்காக அவ்வளவு பொய்களையும் கொடுக்கொண்டிருக்கோம். பொய் பேசாமல் பணம் சம்பாதிப்பது என்பது இந்த உலக வாழ்க்கையில் முடியாத காரியம். நீங்கள் நேர்மையாக நடந்தால் உங்களால் சம்பாதிக்க முடியுமா? சூதுவாது தெரியாமல் இருந்தால் நீங்கள் வெகுளி என்று பிறர் இலக்காரமாக பேசுவார்கள். வாட தெரியாதவன் என்று கூறுவார்கள். சத்தியத்தை கொண்டு வாழக்கூடியவர்கள் கொஞ்சமாகத்தான் சம்பாதிக்க முடியும். நீ பிழைக்க தெரியாதவன் என்று கூறுவார்கள். உங்களை ஒந்தி தள்ளுவார்கள். சம்பாதி சம்பாதி சம்பாதி, அவர்கள் தான் எப்பட்டுக்கின்றார்கள் பா, வெறும் உண்மையை பேசுகின்றேன் சத்தியத்தை பேசுகின்றேன் என்று கூறிக்கொண்டு தெரியாது. வாட வேண்டிய வழியைப்பார், வாட வேண்டிய வழியைப்பார். பையை சொல்லி திருட்டுத்தனத்தையும் நயவஞ்சகத்தையும் பொய்யான சிரிப்பையும் வீணான வாக்குறுதிகளையும் கொடுத்து நீ சம்பாதிக்க ஆரம்பி. இதுதான் வாழ்க்கைக்கான அடையாளம் என்று இல்லாத ஒரு தொழில் இருக்கிறதா? டாக்டர்கள் எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இந்த நோயை குணமாக்க முடியாது என்று தெரியும், குணமாக்குவேன் என்று கூறுகின்றேன். பணம் இதில் தீமை ஒட்டி கொண்டிருக்கின்றதா நன்மை ஒட்டி கொண்டிருக்கின்றதா தெரியும். கெட்ட வழியில் சம்பாதிப்பது என்று தெரியும். ஆம்புலன்ஸ்ல போறாங்க உயிரை காப்பாற்றுவார்கள் என்று. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தயங்க தாமதிங்க. உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? உயிரை படைப்பவன் யார், பாதுகாப்பவன் யார், உயிரை காப்பாற்றுபவன் யார், உயிர் என்ற ஒன்றை பற்றி யாருக்கு தெரியும்? படைப்பாளர்கள் டாக்டர்கள். ஒரு கொசுவை படைக்க முடியுமா? முடியாது. ஒரு கொசுவை அடிச்சிட முடியுமா? அதுவும் தெரியாது. நான் உயிரை காப்பாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். நமக்கும் எந்த சிந்தனையும் இல்லாமல் உயிரை காப்பாற்றுவதற்காக போறாங்க. வழிவிடுங்கள். போய் சேர்ற வரைக்கும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு மனசு அழிச்சிட்டு இருக்கு. அதன் காரணமாக காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்க போனோன்னா டாக்டரே டாக்டரே டாக்டரே. அவர் கூட்டாரு, உன் வீட்டில் உத்தரவாதம் இல்லை, கையெழுத்து போடணும். நயவஞ்சகமும் துரோகமும் ஏமாற்றும், இதற்கு மேலாக என்ன இருக்கின்றது? இவ்வளவு பட்டவர்த்தனமாக வெளிச்சப்பட்டு வெளிச்சமிட்டு உங்களுக்கு காட்டிய பிறகும், மாபெரும் அத்தாட்சிகளை காட்டிய பிறகும், படைப்பாளன் ஒருவன் தான், உயிரை படைப்பன் இறைவன் ஒருவன் தான் என்று தெரிந்த பின்னரும் டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றோமே, நமக்கு மனம் என்ற ஒன்று இருக்கிறதா? மனம் இருந்தால் மனமிக்க வாழ்க்கையில் நாம் ஆக்கப்பட்டிருப்போம். அந்த மனம் இந்த அளவுக்கு கேறிவிட்டுவிட்டதன் காரணமாக நாம் துன்பத்தில் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். மனதின் வேதனையும், அதைத் தொடர்ந்து உடலின் வேதனையும், அதைத் தொடர்ந்து சூழ்நிலைகளினுடைய வேதனையும், அதனைத் தொடர்ந்து இன்னும் உடல்நிலை வேதனைகள், சமுதாய பிரச்சனைகளில் நமக்கு நாமே அறியாமல் சிக்கிக்கொண்டு இப்பொழுதும் சமுதாய பிரச்சனை சிக்கிக்கொண்டிருக்கின்றீர்கள் டாக்டர்களை நம்புவதன் காரணமாக. எது வேண்டாலும் எது வேண்டுமானாலும் குறிக்கொள்ளட்டும், உயிரை காப்பாற்றுபவன் யார்? படைத்தவனை தவிர உயிருக்கு உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? அங்கு உங்களிடம் கையெழுத்து வாங்குகின்றார்கள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று. வெளியில் விளம்பரம் உயிரை காப்பாற்றுகின்றார்கள், வழிவிடுங்கள் என்று சிந்தித்து தெளிவை பின்பற்றுங்கள். இது தெளிவானது தானே? உங்களுடைய உள்ளங்களில் தூய்மை இருக்க வேண்டும். உங்களுடைய நெஞ்சங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிபிறக்க வேண்டும். நாளைய வாழ்க்கை வரையில் இன்று தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த உள்ளம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், எது உள்ளத்தில் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு விரோதமாக செயல்படாதீர்கள். நீங்கள் கடவுளுக்கு, இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு விரோதமானவர்கள், பகிரங்கமான விரோதிகள், வெளிப்படையான விரோதிகள். மீண்டும் உங்களிடம் கேள்வி, உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? டாக்டர்களுக்கா, இறைவனுக்கா, படைத்த இறைவனுக்கா? அவ்வாறு இருக்கும் பொழுது எது உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த தெளிவை பின்பற்றுங்கள். மனமுரண்டாக வீண் பெருமைக்காக அறிவடைந்தவர்களாக ஊர் மக்களையும் உலக மக்களையும் அவர்களுடைய கூக்குரல்களையும் பின்பற்றாதீர்கள், விளம்பரங்களை பின்பற்றாதீர்கள். அவ்வளவும் பொய். உங்களுடைய டிவிகளில் வரக்கூடிய விளம்பரங்கள் அவ்வளவும் பொய். நாம் அதை பார்த்துவிட்டு ஆகா என்று கூறுகின்றோம். உடனே குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடு, இவற்றை வாங்கிக் கொடு, வைட்டமின் சி வாங்கிக் கொடு, வைட்டமின் டி வாங்கிக் கொடு. இதில் நியூட்ரிஷன் 23 ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன, இதில் 54 ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. பாலில் இந்த ஊட்டச்சத்து குறைவாக இருக்குது, அதனால நான் வைட்டமின் டி சேர்க்கிறேன், வைட்டமின் டி சேர்க்கிறேன், நான் பாலில் இது குறைவாக இருக்குது. நீங்கள் பாலை உருவாக்குபவர்களா? குழந்தை பிறந்துட்டு பால் இல்லைன்னு இருக்கிறாங்க, அந்த பாலை கொண்டு வர தெரியல. பாலில் மிஸ்டேக் இருக்கிறத நான் சரிப்படுத்துவேன். அந்த வைட்டமின் டி உயிரோட்டம் உள்ளதா அல்லது அது ரசாயனமா? சேர்க்கக்கூடிய வைட்டமின் உயிரோட்டம் உள்ளதா அல்லது ரசாயனமா? ரசாயனம். அப்படி என்றால் அது விஷமா இல்லையா? விஷம். அது ஜீர்ணிக்கப்படுமா உங்களுடைய குழந்தைகளின் குடலில்? குழந்தையினுடைய குடல் பாலுக்காக, இயற்கையான பாலுக்காக, மாட்டுப்பால் கூட கிடையாது, தாய்ப்பாலுக்கு மட்டும்தான் அது இயங்கும். அந்த குழந்தைக்கு இறைவன் அந்த பாலை அமுத சுரபியாக கொண்டு வருகிறான். நன்றி கெட்டவர்களாக வைட்டமின் டி சேர்க்க போறாங்க. உயிரோட்டமுள்ள ஒரு பாலுக்கு இந்த விஷத்தை சேர்ப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த பாலும் அது கெட்டுவிடுகிறது. ஒரு படம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் விஷம் தெரியுதான் செய்யும், தெளிவான அறிவு தான் அது. அப்படி இருக்கும்பொழுது இந்த நச்சுப்பொருள்கள், உயிரோட்டமில்லாத நச்சுப்பொருள்கள், ரசாயனங்கள், பாய்சன் தெரியும், அதை போய் சேர்த்து ஊட்டம் நினச்சி சாப்பிட்டு இருக்கிறோமே, குழந்தை கொடுத்துட்டு இருக்கிறோமே, இந்த குழந்தைகளை நம்ம கையாலே கொள்றதுக்கு சமம் இல்லையாது. உங்களுடைய உள்ளங்கள் கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 17:36 வசனம், எதை பற்றிய தெளிவு உங்களுக்கு இருக்கின்றதோ அதனை பின்பற்ற வேண்டுமே தவிர எதனை பற்றி தெளிவு இல்லையோ அதனை ஒரு காலம் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய இருதயங்களும் உங்களுடைய அகப்பார்வையும் கேள்விக்குழலும் கேள்வி கேட்கப்படும், கலங்கி தடுமாற்றம் அடையக்கூடிய அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று தெளிவானதை பின்பற்றுங்கள். பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம், அதைத் தொடர்ந்து இறைவனுடைய எச்சரிக்கை இப்பொழுதும் நற்செய்தியாக இருக்கிக் கொண்டிருக்கின்றது, உண்மையில் பெருமை கூடாதுதான் என்பதை. கல்வி அறிவு என்பது சற்ற பிணத்தினுடைய அறிவு என்று அறிந்து கொள்ளுங்கள். நேற்று வரையில் நான் எதனை பார்த்தேனோ, எதனை கேள்விப்பட்டேனோ, எதனை கேட்டேனோ அவ்வளவும் என்னுடைய அறிவு என்று எழுதி வைத்துவிட்டாள். நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை, இனி வரக்கூடிய வாழ்க்கை பாவமன்னிப்பு தேடுங்கள். இந்த கல்வியை கொண்டு சாதித்தது எதுவும் இல்லை. பணம் என்ற ஒன்றை பொய்யை கொண்டு சம்பாதிக்க முடியுமே, அந்த ஒன்றை தவிர நீங்கள் சாதிக்கக்கூடியது இந்த பணத்தை கொண்டு ஒன்றும் இல்லை என்பதை அறியுங்கள். ஒரு நாள் வரும், இந்த பொய்களுக்கு எல்லாம் கூடியாக அவ்வளவையும் கொடுத்துவிட வேண்டியிருக்கும். உங்களிடம் இருப்பவை அனைத்தும், நீங்கள் சம்பாதித்தவை அனைத்தும் தீர்ந்துவிடும். அத்தியாயம் 17:38 அந்த நாளையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அழிந்துவிடும் என்பது இப்பொழுது உங்களுடைய கவலை அதனை உறுதிப்படுத்தும். நாளைக்கு வறுமை வந்துவிடுமே என்ற அந்த கவலை இப்பொழுது உங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். இது சத்தியம்தான், சத்திய வாக்குதான் என்பதை. இவ்வளவும் என்று நெஞ்சத்து சரி என்று கூறுகின்றேன், நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. என் உயிருக்கு என்று ஒன்று வந்துவிட்டால் அவ்வளவு நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதும் தெரியும். நீங்கள் உயிர் வாழ வேண்டியவர்கள், உடல் வாழ வேண்டியவர்கள் இல்லை. நான் உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சியையும் ஜிம்முக்கும் போகக்கூடிய சூழ்நிலை என்று உடலை நீங்கள் திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதை சுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமா? உடலை நீங்கள் திடனாக வைத்துக் கொள்ள வேண்டியது, எறும்பு போல வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமா? மனம் உறுதியாக இருக்க வேண்டுமா, உடல் தசைகள்லாம் விரும்பாயிடணுமா, எது வேணும்? அந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கும், மனதில் சுகத்தை கொண்டு வருவதற்கும், மனதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் எக்ஸசைஸா? பிசிக்கல் எக்ஸசைஸ், வேடிக்கை. ஒவ்வொரு வேடிக்கையும் விளையாட்டும் கேளிக்கையும் தான் உங்களுடைய அறிவு படிப்பறிவு என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனா பிறந்தா அவனுக்கு மனசு உறுதியாக இருக்கணுமா, உடல் இருமா இருக்கணுமா, கட்டமா இருக்கணுமா, கட்டையில போறன்னு சொல்லும். இப்படி ஒரு வாழ்க்கையை ஊர் மக்கள், உலக மக்கள் கற்றுகின்றனர் என்பதன் காரணமாக சொந்த அறிவை விட்டுவிட்டு வினையை விலக்கி வாங்குகின்றோமே. கெட்ட அறிவையும் கல்வி அறிவையும் ஊர் மக்கள் கற்றுக் கொடுப்பதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? நாளைய வாழ்க்கையில் என்னுடைய உடல் நலம் சீராக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனநலம் சீராக இருக்க வேண்டுமே தவிர உடல் உறுப்புகளை நான் உறுதிப்படுத்தி வைத்துக் கொள்வதன் காரணமாக அது சீர்பட்டதாக இருக்காது. என்னுடைய குடல்கள் இயங்கினால் தவிர, என்னுடைய குடல் இயங்கினால் தவிர, என்னுடைய வயிறு ஜீரண உறுப்புகள் இயங்கினால் தவிர அதிலிருந்து சக்தி பிறக்காது. அந்த சக்தியை கொண்டுதான் என்னுடைய கை கால்கள் அசைகின்றன. இதுதானே உண்மை? அப்படி என்றால் என்னுடைய ஜீரண உறுப்புகள் உறுதிப்பட வேண்டுமா, கை கால்கள் உறுதிப்பட வேண்டுமா? சக்தி வேண்டுமென்றால் ஜீரண உறுப்புகள் முறையாக இயங்க வேண்டும். வயிறு ஒரு அங்குலம் கூட வெளிவரக்கூடாது, அவ்வளவு தூரத்துக்கு சப்பையாக இருக்கணும், கேஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, குடல்கள் பெருக்கக்கூடாது, அது அது தன்னுடைய வலுவை இழந்துவிட்டது. ஜீரண உறுப்புகள் மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும். எக்ஸசைஸ் பண்ணி கொலப்பட்டினி போட்டு மேலுள்ள வயிற்றுடைய தசை நகல் இறுக்கிக் கொண்டு நான் ட்ரிம்மாக இருக்கேன்னு சொன்னீங்களே, குடல் உள்ளத்தில் பெருக்கு இருக்கின்றது, அதில் நீங்கள் சீர் செய்பவர்கள் இல்லை, உங்களுக்கு அஜீரணம் இருக்கின்றது, சீர் செய்பவர்கள் இல்லை, பசி இருக்கிறது, நீங்கள் காய வைத்து விட்டீர்கள் வயிறை, அதனால் ஒட்டி கிடக்கின்றது, வயிறு ஒட்டி கொடுக்கக்கூடாது, குடல்கள் பெருக்க அது மீண்டும் பழைய நிலையை சுருங்கடைய வேண்டும், அங்கு கேஸ் ப்ராப்ளம் வாய் தொந்தரவு இருக்கக்கூடாது. இதற்கு என்ன எக்ஸசைஸ் வச்சுருக்கீங்க, எது முக்கியம் இப்போ, மருத்துவமா, உங்களுடைய உடற்பயிற்சிகளா, அல்லது உள்ளத்தின் பயிற்சி கொண்டு உங்களுடைய உடலை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வீர்களே, அது முக்கியமா? எனக்கு கவலை இருக்கும் வரையில் பசி இருக்காது, பசி இருக்காது என்பதை பொருள் முழுமையான ஜீரணமும் எனக்கு இல்லை என்றாகிடும். இதற்கான உதாரணம், நன்றாக பசிக்கிறது, பசிக்கும் பொழுது ஒரு துக்கமான செய்தி வருகின்றது, அந்த நேரத்தில் பசி அமர்ந்து விடுகின்றது. வாயில் போட்ட உணவு கூட அந்த நேரத்தில் துக்கமான ஒரு அதிர்ச்சியான செய்தி வரும்பொழுது தொண்டை காய்ந்து விடுதக்கூடிய உணவு விக்கிக் கொள்ளவும் செய்யும் தண்ணீர் குடித்து நான் அதை விடுங்க வேண்டும். ஜீரண நீர்கள் அவ்வளவும் ஒரு நேரத்தில் ஒரு சனத்தில் அது காய்ந்து போய்விடும். உங்களுடைய ஜீரண நீர்கள் உங்களுடைய குழல்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டால், காய்ந்து போய்விட்டால் மீண்டும் கொண்டு வருவான் யார்? அந்த மனதிற்குரிய அதிர்ச்சியும் பயமும் கவலையும் நீங்கினால் தவிர மீண்டும் ஜீரண நீர்கள் அதற்கு உரிய அளவில் சுரக்கப்படுமா என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும். கவலை கூடாது, ஜீரணம் முறையாக நடக்க வேண்டும் என்றால், வாயு தொந்தரவுகள் இருக்கக்கூடாது என்றால் கவலை நீங்க வேண்டும். கவலையிலே உச்சகட்டமான பயத்தில் நீங்கள் ஆகியிருக்கின்றீர்கள் நாளை வாழ்க்கை பற்றி. இன்னும் அந்த பயமும் உச்சகட்டத்தில் அதிர்ச்சியை நோக்கி நான் இறந்தே போய்விடுவேன், எனக்கு எல்லாமே போய்விடும் என்ற அந்த சூழ்நிலையை இப்பொழுதே மனதில் கொண்டு விட்டோம். ஆனால் இறைவன் கூறுகின்றான், அபயம் பெறுங்கள், அமைதியடையுங்கள், சமாதானம் அடையுங்கள், என்னுடைய வாக்கின் மீது சமாதானம் அடையுங்கள், நான் படைத்தேன் அந்த மனதை, நாளைய வாழ்க்கை முழுமையும் அடக்கியதாக இருக்கக்கூடிய அந்த மனதில் என்னுடைய வாக்கு இருக்கின்றது, சுகமாகுங்கள் என்று. இதற்கு புறம்பாக புறம்போக்கு அறிவை வைத்துக் கொண்டு எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்? மனிதர்களுடைய அறிவை கொண்டு சத்தியத்திற்கும் விளக்கத்திற்கும் மாற்றமான இந்த அறிவை கொண்டு, விளக்க மாற்று அறிவை கொண்டு, விளக்கத்திற்கு மாறான அறிவை கொண்டு எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு என்ன அங்கு தீமைகள் இருக்கின்றன நன்மைகளுக்கு விரோதமாக? என்னுடைய வாக்கு அங்கு நிறைவேறாது என்பதை பற்றி அவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்களா? ஆனாலும் நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், தெய்வ நம்பிக்கை இருக்கின்றது, கடவுளை நம்புகின்றோம் என்று. இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய உள்ளத்தில் இறை பயமும் இல்லை, இறைவனுடைய பற்றி நம்பிக்கையும் இல்லை, இறைவனை பற்றிய எண்ணமும் இல்லை, இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அக்கறையும் இல்லை, புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் நிலைவரக்கூடிய அந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் இறைவனை சந்திக்கிருக்கின்றீர்கள், இறைவனுடைய வாக்குகளை சந்திக்கிருக்கின்றீர்கள். உண்மைதான், எதனை பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ அது நிகழவே செய்யும். எனவே பயத்தை என்று நீக்கிக் கொள்ளுங்கள், அந்த நிகழ்வு நிகழக்கூடாது என்றால் அத்தியாயம் 42:22 எதை பற்றி அச்சம் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அச்சம் வேண்டாம் என்று நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் உங்களுடைய அறிவை அறிவுதான் மிகைத்துவிட்டது, நிச்சயமாக இந்த சூழ்நிலை நிகழ்ந்து தீரும் என்று நீங்கள் எண்ணினீர்கள். அந்த நாள் உங்களுக்காக விதிக்கப்பட்டுவிடுமானால் அந்த நாள் நேரம் நெருங்கும் வரையில் அந்த அச்சம் உங்களை விட்டு நீக்கப்பட முடியாது. எத்தனை நாட்கள் என்னுடைய கவலையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அத்தனை நாட்கள் நான் என்னுடைய அறிவை கொண்டு எதனை வேண்டாம் என்று எவ்வளவு விரும்புகின்றதோ அதனை இருக்கிறது என்று நான் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்பது பொருளாகும். உங்களுடைய அறிவை நீங்கள் வணங்க ஆரம்பித்து விட்டீர்கள், இறைவனை வணங்குவதிலிருந்து விலகிவிட்டீர்கள். பாவ மன்னிப்பு கேளுங்கள், இதுதான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம். கவலை கொண்டிருக்கும் நேரமெல்லாம் என் இறைவனே, என் பாவத்தை மன்னிப்பாயாக. துஷ்டமான கல்வி அறிவையும் மனிதர்களுடைய கல்வி அறிவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கும்பிட்டு விடக்கூடிய இந்த மனித அறிவையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக. மனிதர்களுடைய போக்குகளை பார்த்து இது உண்மையோ என்று நம்பிக்கை கொண்டிருக்கேன். உன்னை ஒருவனை தவிர நம்புவதை விட்டும் நான் மனிதனை நம்பிக்கை கொண்டேன், இணை வைத்து விட்டேன். என் பாவத்தை மன்னிப்பாயாக இறைவனே. உனக்கு இணையாக எவனும் கிடையாது, எதுவும் கிடையாது என்று இருக்கும் பொழுது மருத்துவனும் இருக்கின்றான், மருந்துகளும் இருக்கின்றன என்று நான் கூறினேன். அதன் காரணமாக என் கவலை என்னை பிடித்துக் கொண்டது, என் வேதனைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய குடும்பத்தாரும் என்னை பற்றி கவலையோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த ஜீவன உறுப்புகள் கெட்டு வருகின்றன. என்னுடைய குடும்பத்திற்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என் ஒருவனுடைய துஷ்டமான நிலையின் காரணமாக என் கேடு நான் மனிதர்களை நம்பினேன், மனித அறிவை நம்பினேன். உங்களுடைய இறைவன் நீங்கள் திரும்ப வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய மனம் கவலை கொள்ளக்கூடாது. கவலை என்பது ஷைத்தான் நம்மை பிடித்து விட்டான். அதாவது உலகத்தினுடைய கல்வி அறிவு நம்மை பிடித்து விட்டது. உலகத்தினுடைய மக்களுடைய போக்குகளை நான் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். இறைவனை நான் புறக்கணித்தவனாக என்னுடைய பார்வைகள் வெளிப்புறமாக திரும்பிவிட்டது. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளம் தெய்வ இல்லமாக இருக்கின்றது. அவனுடைய வாக்குகள் நிரம்பிய மாபெரும் இறையாற்றல் நிரம்பிய புண்ணியஸ்தலமாக இருக்கின்றது. அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கவலை வேண்டாம், விரும்புங்கள். இப்பொழுது கவலை வரும்பொழுது என் இறைவனே என் பாவங்களை மன்னித்துவிடு. நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். கவலை நீங்கும் வரையில் நல்ல வார்த்தைக்கு நான் கவலை கொள்கின்றேன். சுகமாகுங்கள் என்ற வார்த்தை உங்களுடைய வார்த்தை அல்ல, இறைவனுடைய வாக்கு. கவலையோடு இருக்கும் பொழுது கவலை வேண்டாம் என்பது உங்களுடைய எண்ணம் அல்ல, இறைவனுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணம் கவலை இருக்கிறது என்பது, வேண்டாம் என்று அதை நீக்கக்கூடிய பரிசுத்தமான வாக்கு இறைவனிடமிருந்து அல்லாமல் வேறு எவரிடமிருந்தும் இல்லை என்பதை அறியுங்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தெய்வ இல்லமாக மாற்றும் வரையில் நமக்கு போக்குகள் கிடையாது. கோயில்களுக்கு செல்கின்றீர்கள், மசூதிகளுக்கு செல்கின்றீர்கள், சர்ச்சுகளுக்கு செல்கின்றீர்கள். அங்கு இறைவனுடைய அனுகிரகம் இருப்பதாக. எதனை கொண்டு செல்கின்றீர்கள்? நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு செல்கின்றீர்கள். சுகமாக வேண்டும் என்று யார் இங்கு அறிவித்தது? இறைவன். அப்படி என்றால் இறைவன் அனுகிரகம் எங்கிருக்கிறது? தெளிவை தவிர பின்பற்ற வேண்டாம். ஊர் மக்களையும் உலக மக்களையும் முன்னோர்களையும் பூசாரிகளையும் பூசாண்டித்தனத்தையும் ஒரு காலம் பின்பற்றாதீர்கள். சத்தியத்தை பின்பற்றுங்கள். கோயிலுக்கு போய்விட்டால் எனக்கு அமைதி கிடைக்கின்றது என்றும், சர்ச்சுக்கும் அதே மாதிரி, முஸ்லீம்கள் அதே மாதிரி மசூதிகளுக்கும் நாங்கள் இங்கு சென்றால் அமைதி கிடைக்கிறது என்று கூறுகின்றார்கள். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், அங்கு இறை அனுகிரகம் இருக்கிறதா இங்கு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய கட்டிடங்களுக்குள் தெய்வ இல்லங்கள் என்று நீங்களாக வடிவமைத்துக் கொண்டீர்களே. ஒவ்வொரு வடிவமும், முஸ்லீமுக்கு இந்த வடிவம், கிறிஸ்தவர்களுக்கு இந்த வடிவம், இந்துக்களுக்கு இந்த வடிவம், இதுதான் கடவுள் அனுகிரகம் இருக்கிறது என்று வடிவங்களை கொண்டு நீங்கள் நம்புகின்றீர்கள். தேர உள்ளத்திற்குள்ளே சத்தியத்தை கொண்டு ஏன் நம்பவில்லை? அங்கு சென்ற பிறகு ஒவ்வொருவருக்கும் அமைதி ஏற்படுகிறது என்று கூறுகின்றார்கள். அதற்கு காரணம், அங்கு சென்று நீங்கள் அந்த கட்டிடத்தையோ அமைப்பையோ பார்க்கவில்லை. பிரார்த்தனையின் போது கண்களை மூடுகின்றீர்கள். கண்களை மூடும் பொழுது அவ்வளவும் பொய் என்று ஆகிவிட்டது. இப்பொழுது இறை அனுகிரகத்தை கொண்டு எனக்கு சுகமாய்க்குடு என்று உள்ளத்திலிருந்து நீங்கள் கேட்க ஆரம்பிக்கின்றீர்கள், திரும்புகின்ற உள்ளத்தின் பக்கம். அதன் காரணமாக இந்த மூன்று கூட்டங்களுக்கும் மூன்று கட்டிடங்களுக்கும் செல்லும் பொழுது அங்கு அவர்கள் சுகம் பிழைவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்டிடங்களில் இல்லை, அந்த கட்டிடங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பி வரும்பொழுது மட்டும்தான் உங்கள் சுகம் ஏற்படுகின்றது. கண்களை திறந்து கொண்டு பிரார்த்தனை செய்து பாருங்கள், சுகம் கிடைக்கிறது என்பது உள்ளத்தில் அமைதி கிடையாது. ஏனென்றால் அங்கு கடவுள் அனுகிரகம் இல்லை. இல்லை என்ற இடத்தில் கண்ணை திறந்து கொண்டு பார்க்கும்போது நிச்சயமாக குழப்பங்களும் வேதனைகளும் மிஞ்சுமை தவிர அமைதி கிடைக்காது. இவை அனைத்துமே கிடையாது என்று எப்பொழுது கண்ணை மூடுகின்றேனோ அப்பொழுது உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அந்த தெய்வ சன்னிதானத்தில் உங்களுடைய பார்வை திரும்பும் போது தன் புலமிருந்து உங்களுக்கு அமைதி அளிக்கின்றான். ஊர் உலகங்களை பின்பற்றக்கூடாது, முன்னோர்களை பின்பற்றக்கூடாது, கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது, சடங்குகளை பின்பற்றக்கூடாது. சத்தியத்தை பின்பற்றுங்கள். உங்களை உள்ளத்தில் இறைவன் வேண்டுமானால் இந்த சத்தியம் தெளிவை கொண்டு உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. யார் தெளிவின் மீது இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு கவலையும் பயமும் கிடையாது. எந்த நேரத்திலும் கவலை தீண்டாது. கவலை என்று ஒன்று ஒரு முளையாக உருவாகும் அந்த நிமிடமே எனக்கு தெரியும், இறைவன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவர்களுக்கு நற்செய்தி இருக்கின்றது. அத்தியாயம் 9:12. யார் பாவ மன்னிப்பு கேட்கின்றீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நற்செய்தி இருக்கின்றது. உள்ளத்திற்குரிய அந்த நற்செய்தி அவர்களுக்கு மட்டுமே. யார் பாவ மன்னிப்பை கேட்கின்றீர்களோ அந்த பாவம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, வீணாக பாவத்தை மன்னிச்சது, பாவத்தை மன்னிச்சு நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், எனக்கு நான் செய்து கொண்ட பாவத்தை தவிர வேறு பாவங்களுக்கு நான் நிச்சயமாக ஆட்பட்டவன் இல்லை. எனக்கும் என் இறைவனுக்கும் நேரடியான விரோதம், அவனுடைய செய்திக்கு நான் மாற்று செய்து கொண்டேன், மனிதர்களை நம்பினேன், இணை வைத்தேன், நற்செய்திக்கு பதிலாக மனிதர்களுடைய கெட்ட வார்த்தைகளை இணை வைத்தேன், அதனை அதிகமாக நம்பிக்கை கொண்டேன், அதன் விளைவாக இன்று நான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் துக்கம் என் இறைவனை நான் சந்தித்து விட்டேன், அவனுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது. இப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அறிய வேண்டும், இறைவன் மன்னித்து விட்டுத்தான் அந்த எண்ணத்தை மீண்டும் உங்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். என்னை மன்னிப்பானா என்ற கேள்வி வேண்டாம். உங்களுடைய உள்ளத்தில் சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் வரையில் இறைவன் என்னை மன்னிப்பானா என்ற அந்த ஒரு கேள்வி கூடாது. மன்னிக்கவில்லை என்றால் இந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் உறுதிப்பட்டிருக்க முடியாது. இன்னமும் அந்த உயிர் மூச்சானது உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுடைய செய்திகளை தாங்கிய வண்ணம் உணர்வாக அமைக்காது. சத்திய சோதனை இன்று நமக்காக, உங்களுக்கான சோதனை, நீங்கள் தனியாக படைக்கப்பட்டீர்கள், கூட்டாக படைக்கப்படவில்லை. நீங்கள் தனியாகவே மரணிப்பீர்கள், தனித்தனியாக ஒவ்வொருடைய மரணம் நிகழும், கூட்டாக அல்ல. நீங்கள் தனித்தனியே முறையை தான் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு கூலியாக மோட்சத்தை கொடுப்பதற்காகவும், தீமைகளுக்கு கூலியாக நரகத்தில் சேர்ப்பதற்காகவும் நீங்கள் தனித்தனியே விசாரிக்கப்படுவீர்கள். எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் முஸ்லீம்களா நரகத்தில் இருப்பாங்க, நீங்கள் இந்துக்களா சொர்க்கத்து போங்க, அப்படி கிடையாது. நீங்கள் முஸ்லீம்களாக இருங்கள், இந்துக்களாக இருங்கள், அல்லது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், வேறு எது வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், இறுதி தீர்ப்பு நாளில் உங்கள் அனைவருக்கும், இந்துக்கள் உங்கள் அனைவருக்கும் சொர்க்கம் உண்டா அல்லது நன்மை செய்தவர்களுக்கு மட்டும்தானா, முஸ்லீம்கள் உங்கள் அனைவருக்கும் சொர்க்கம் உண்டா அல்லது நன்மை செய்தவர்களுக்கு மட்டும்தானா? அப்படி என்றால் நன்மை தீமைக்கும் இடையே நீங்கள் வாழ்வதை விட்டுவிட்டு எதற்காக கூட்டங்களாக சேர்ந்து கொண்டு நான் முஸ்லீம் கிறிஸ்தவன் இந்துக்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதன் அடிப்படையில்? காரியங்கள் எல்லாம் செய்துவிடலாம், இவர்களும் திதி செய்வார்கள், அவர்களும் ஹோலி வாட்டர் தெளிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க, இவங்களும் ஃபாத்தியா ஓதி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பூசாரிகள், மூன்று கூட்டம் சேர்ந்த பூசாரிகளும் நாங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் சொல்றாங்க, உண்மையாது. இறுதி நாளில் உங்களுடைய கேள்வி எனக்கு உண்டு என்பதை தெளிவாக தெரிந்த பின்னரும் எதற்காக இதனை பின்பற்றுகின்றீர்கள்? இந்த மூன்று கூட்டங்களை சார்ந்த பூசாரிகளும் மனித இனத்திற்கும் இறைவனுக்கும் பகிரங்கமான விரோதிகள், வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக என்பது தெரியவில்லையா? ஏன் சிந்தித்து பார்க்கவில்லை? இந்த உள்ளம், தெய்வ உள்ளத்தை விட்டு எதற்காக வெளியேறுகின்றீர்கள்? துன்பங்கள் இன்று நீங்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேளுங்கள். இதனை விட்டும் எப்பொழுது வெளியேறுகின்றோமோ, கடவுளும் இல்லை, தெய்வ இல்லமும் இல்லை, போக்கிரமும் இல்லை, உங்களுக்கு அபயம் பெறக்கூடிய இல்லமும் கிடையாது, வாழ்விடமும் கிடையாது, நிற்கதியாக தூக்கி வெட்டி வெளியில் வீசப்படக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று அஞ்சுங்கள், உள்ளத்தில் தங்குங்கள், இறை சன்னிதானத்தில் தங்குங்கள். உங்களுடைய பாதை இன்று மாற வேண்டும், உள்ளத்தின் பக்கம், அகக்கண்ணின் பக்கம் திரும்ப வேண்டும். புறக்கண்களில் புறம்போக்குகளாக அலைக்கரிக்கப்பட்டது போதும், திரும்பங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம். வாழ்க்கை என்பது உயிர் வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை இல்லை, செத்துவிட்ட வாழ்க்கை இல்லை. சடங்குகளிலிருந்தும், சம்பிரதாயங்களிலிருந்தும், கலாச்சாரங்களிலிருந்தும் விலகுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். சத்தியத்துக்கு ஏது கலாச்சாரம்? ஆச்சாரம் கலப்படமாகிவிட்டால் கலாச்சாரம் முடிஞ்சுவிட்டது. சத்தியத்திற்கு விரோதமானது கலாச்சாரங்கள். எந்த ஒரு மனிதனையும் பின்பற்றாதீர்கள், இறைவனை பின்பற்றுங்கள். இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் நேரடியாக, இலக்கு இதுதான் உங்களுக்கு வேண்டும், சுகமாகுங்கள் என்பது இலக்கு, அதனை நம்புங்கள். உங்களுக்கு பாதையை நான் அமைக்கின்றேன். இவர்கள் தங்களுடைய பாதையை நேர்வழியில் அமைத்துக் கொண்டவர்கள், தங்கள் பாதையை நேர்வழியில் அமைத்துக் கொண்டவர்கள். யார் நேர்வழியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் ஒருவன் தான் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய வழிகாட்டுபவனாக, அவர்களுடைய தோழனாக, அவர்களை மன்னிப்பவனாக, பாதுகாப்பனாக அமைந்திருக்கின்றான். ஒவ்வொன்றுக்கும் இறைவன் தேவை என்பதை உணர்ந்த பிறகும் போலீஸ்காரன், கோர்ட்டு, மக்கள், அப்பா அம்மா, பிள்ளைங்க எல்லாம் எனக்கு காப்பாற்றும், மனித சமுதாயம் என காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே. உங்களுடைய உள்ளத்தை காப்பாற்றுவது இறைவன் ஒருவன் தான், வேறு எவனும் கிடையாது. சத்தியத்தை அறிவிப்பவன் அவன் தான், வேறு எவனுக்கும் சத்தியம் தெரியாது. தெளிவானவற்றின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய இறைவன் இப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு நீங்கள் இதனை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றீர்களோ என்று என்னுடைய பிரார்த்தனை எதிர்க்கக்கூடாது என்று அதற்காக வேண்டி யாரும் எதிர்க்க முடியாது. சத்தியத்தை பேசும் பொழுது பிரார்த்தனையோடு பேசுங்கள், வீணாகிவிடக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகளில் அளவு மீறிவிடாதீர்கள். சத்தியத்திற்கு உதவக்கூடிய அந்த தெளிவான வார்த்தைகளுக்கு மேலாக உணர்ச்சிக்குரிய வார்த்தைகளை பேசாதீர்கள், தவறு. உணர்வு பெற வேண்டும், சத்தியங்களின் மீது நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இன்று இப்பொழுது நீங்கள் விரும்ப வேண்டும். இன்று முதலாக கவலையை நீங்க உங்களுடைய ஜீரண உறுப்புகள் அழகான முறையில் இயங்க ஆரம்பிக்கும். வீணாக பத்தியம் பட்டினி என்று வேண்டாம். மிருகங்களைப் போன்று உடற்பயிற்சியில் ஈடுபடாதீர்கள், உள்ளத்தின் பயிற்சியின் பக்கம் மனிதர்களைப் போன்று உயர்ந்து வாருங்கள். மனம் படைத்தவர்களாக மனமிக்க வாழ்க்கையில் வாழ்வதற்காக மனதை விட்டுவிட்டு மனதை துடைத்து விட்டு என்னடா இன்னைக்கு இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுமா, இந்த உலகதான் சாப்பாடு சாப்பிட்ணுமா, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாதா, வைத்த காய போட்டு இப்படி ஊருக்கு காட்டுறதுக்காக ஆனடகன் என்று காட்டுவதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய சொந்த அழகை மனதின் அழகை விட்டுவிட்டு கவலைக்கும் பயத்திற்கும் என்னுடைய ஆற்றாமைக்கும் என்னுடைய பரிதவிப்புக்கும் நான் அழகை கொண்டிருக்கின்றேன், இதை உறுதி செய்வது எப்படி என்று அந்த எண்ணத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். வாழ்க்கை உங்களுடைய மனதில் அமைந்திருக்கின்றது தவிர உங்களுடைய உடலில் இல்லை. உடற்பயிற்சி மிருகங்களுக்கு, மனப்பயிற்சி மனிதனுக்கு. நாம் சூறையாடப்பட்டு விட்டோம், மனதிலிருந்து நம்முடைய எண்ணங்களால் சூறையாடப்பட்டு விட்டோம். திரும்புங்கள், உங்களுடைய எண்ணத்தில் அழகான இலக்கின் மீது நில்லுங்கள். பாதையை நீங்கள் அமைக்காதீர்கள், பாதை தானாக அமையும். ஒரு மனிதனுக்கு எது லட்சியம் என்றால் இலக்கு முக்கியம், சுகமான வாழ்க்கையினுடைய இலக்கு முக்கியம். அந்த சுகம் என்பதற்கு பொருள் என்ற அடிப்படை கிடையாது, சுகம் என்பது உணர்வு. அந்த சுகத்தை அடையக்கூடிய அந்த உணர்வுக்கு எனக்கு ஞானங்கள் வேண்டும். அறிவு பொருள் அடிப்படையில் அறிவு கூடாது, அவ்வளவு அறிவும் வீண் மாயை. உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுக்கு சுகத்தை அளிக்க முடியாது எந்த மருத்துவனாலும். உங்களுடைய அறிவை கொண்டு நீதி நிறைவேற்ற முடியாது எந்த கல்வித்துறையை கொண்டும் எந்த நீதித்துறையை கொண்டும். உங்களுடைய மனம் அமைதி அடைய வேண்டும் என்றால் இறைவன் வேண்டும், இறை உணர்வு வேண்டும், இறை சக்தி வேண்டும், இறைவன் அனுகிரகம் வேண்டும், அவனுடைய பாதுகாப்பு வேண்டும், அவனுடைய வழிநடத்துதல் வேண்டும், அவனுடைய உணர்வு வேண்டும், அவனுடைய ஞானங்கள் வேண்டும். இதை தவிர்த்துக் கொண்டு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நான் நம்பும் பொழுது நான் பாதி மாறிவிட்டேன். என்னுடைய சுகம் கெட்டுவிட்டது, என்னுடைய அமைதியும் கெட்டுவிட்டது. இன்று அந்த பாதையில் பெருமளவு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், எண்ணங்களாக சிதற வேண்டாம். சுகம் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இறைவனிடமிருந்து பெரும் ஆசீர்வாதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில். அமையுமா என்ற ஒரு கேள்வி எண்ணங்கள் சிதறுகின்றன, அமையாதோ என்ற இன்னொரு கேள்வி சிதைந்து கொண்டிருக்கின்றன. அமையாவிட்டால் என்ன செய்வது என்று அடுத்து எண்ணங்கள் இன்னும் 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 சிதறி சில்லுகளாக மாறிவிட்டன. அழகான கண்ணாடியை போன்று பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி இதுதான் எனக்கு என்ற அந்த சுகத்தை கொடுக்கும் பொழுது தவறை விட்டுவிட்டு சில்லுகளாக ஆன பின்னர் ஒவ்வொரு சில்லையும் ஒட்டவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் முடியாது. எண்ணம் ஒன்றுதான், எண்ணங்கள் சிதைந்து விட்டன. பலவாறாக உங்களுடைய எண்ணங்கள் மாறுபட்டுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு சில்லுகளாக ஆவதற்கு முன்பாக நீங்கள் இன்று திரும்புங்கள். ஒரே எண்ணத்தின் பக்கம் சுகமான வாழ்க்கை வேண்டும். அந்த சுகம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அந்த உள்ளம் தான் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அந்த ஆற்றல் உங்களுக்கு சன்மானத்தை பெற்றுத்தரும். அந்த சன்மானம் தான் பணமோ கருதையோ ஏதோ ஒன்று. அந்த சன்மானத்தை தூக்கி வீசிவிட்டு உணவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உணவுக்கு விலை பேசக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் இன்று மேற்கொள்ளுங்கள். உணவுக்கு விலை பேச முடியாது. உயிர் முக்கியம் ஒருவனுக்கு, அந்த உயிருக்கு விலை பேச முடியுமா என்று கேட்டால் ஒருபோதும் முடியாது. அந்த உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய உணவுக்காக விலை பேசுவீர்கள். என்ன அளவீடு இருக்கின்றது? உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவு, உயிருக்கே விலை பேச முடியாது என்று இருக்கும் பொழுது உங்களுடைய வேட்பாளர்களிடம் கேளுங்கள், உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவுக்கு யார் விலை பேச மாட்டார்களோ அவர்கள் இன்று உறுதி கொள்ளட்டும். இப்படி ரோட் ரோடா அலைஞ்சி ஓட்டு கேட்க அவசியம் இல்லை, வீட்டில் உட்கார்ந்து ஓட்டு சம்பாதிக்க முடியும். எனக்கு கொடு, உனக்கு கொடு, அவனை பத்தி புறம் பேசி, இவங்க அவனை பத்தி புறம் பேசி, அதாவது இதை பத்தி புறம் பேசி, இப்படியே அசிங்கமான வார்த்தைகள் இந்த ஒரு ரெண்டு மாசங்களாக வீணும் விளையாட்டும் அசிங்கங்களும் அசுத்தங்களும் ரோட் ரோட அலைஞ்சிட்டு. ஒரு சத்தியத்தை பின்பற்ற வேண்டியதுதானே, உணவு அளிப்பேன் விலை பேச மாட்டேன், தண்ணீர் அளிப்பேன் விலை பேச மாட்டேன், அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் உயர்த்தப்பட்ட அந்த மின்சாரத்தை நான் விலை குறைப்பேன், சூடேற்றப்பட்ட மீட்டர்கள் ஒவ்வொரு வீட்டையும் அமைச்சிருக்காங்க. நீக்கிட்ட ஒழுங்கால் நியாயமான மீட்டர் அமைப்புன்னு சொல்ல வேண்டியதானே. ஏனென்றால் எல்லோரும் ஒரே ரகம், பேச மாட்டார்கள். அவர்கள் உண்மையை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். உண்மை விளங்கினாலும் பேச முடியாது, அவர்கள் வழியும் தெரியாது. காரணம், பெருமை கொண்டு நடப்பதன் காரணமாக. யார் பணியுடன் நடக்கவில்லையோ சத்தியமும் விளங்காது, விளங்க மாட்டார்கள். நாமும் அவர்களுக்கு துணை போகக்கூடாது. எலெக்ஷன் வருது போகுது, மாறி மாறி 70 வருஷமா பார்த்தீங்க, நம்ம உருப்பட்டமா? இல்லை, இப்பவும் ஓட்டு போட போறோம். இறைவனுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக, இறைவன் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன். உங்களுடைய ஒரே அரசன் இறைவன் ஒருவன் தான். உலகமே தலைகளாக கவிழ்ந்தாலும் சரி, உங்களை நிலைநிறுத்துவான் இறைவன் ஒருவன் தான். எவ்வளவு விலைவாசி உயர்ந்தாலும் சரி, உங்களுக்கு சன்மானத்தை அளித்து வாட வைப்பான் இறைவன் ஒருவன் தான். நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கைக்கு விரோதமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆகிவிடக்கூடாது. என்ற எண்ணத்தில் இப்பொழுது ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. என் இறைவனே, என்னையும் என் சமூகத்தினரையும் என் சமூகத்தினுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்துக்கள். சத்தியத்தின் மீது அவர்களை நிலைநிறுத்துவாயாக. நீ ஒருவன் தான் அரசன் என்பதை அவர்களுக்கு அறிவிப்பாயாக. உள்ளத்தில் நீ உன்னுடைய வாக்குகளை ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சாக, மனமிக்க அழகான வாழ்க்கைக்காக அழகான இலக்கை கொண்டு இறக்கிக் கொண்டிருக்கின்றாய். அதனை கவனிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு அளிப்பாயாக. அதை கவனிக்கும் பொழுது தெளிவையும் கொடுப்பாயாக. தெளிவின் மீது எங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. அந்த உறுதியின் மீது நிலைப்படுத்தி வைப்பாயாக. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் வீடேற்றுவாயாக. கோடை காலமும் கிடையாது, எந்த நேரமும் வசந்த காலம் இருக்க வேண்டும். எந்த நேரமும் அழகான ரம்யமான சூழ்நிலை எங்களுக்கு நிலவ வேண்டும். மனிதர்களுடைய அறிவை கொண்டு இனி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எதிர்நோக்க மாட்டோம். உன்னுடைய அருளை கொண்டு முன்னோக்கியவர்களாக இருப்போம் என்பதை நீ இன்று எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக. இறைவனை, நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறாதவன். எங்களையும் எங்களுடைய இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த வாக்குறுதியில் மீறும்படி விட்டுவிடாதிருப்பாயாக. நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்வதிலும் சிறந்தவன், உதவி அளிப்பதிலும் சிறந்தவன். இந்த பிரார்த்தனையை கொண்டு இன்று நம்முடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.